الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فبلغ الرسالة وأدى الأمانة صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உரையை துவங்குவதற்கு முன்னால் ஜும்மாவுடைய சில ஒழுக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜும்மாவுடைய உரை என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ஜும்மா தொழுகைக்காக வந்து அமர்ந்திருக்கும் போது எப்படி அமர்ந்திருக்க வேண்டும் என்பது குறித்து மார்க்கத்திலே மிக கடுமையான கட்டுப்பாடுகளும் ஒழுக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜும்மா தொழுகைக்கு வந்திருப்பவர் ஒரு கல்லை எடுத்து விளையாடினால் கூட இதா மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா, ஜும்மாவுக்கு வந்திருப்பவர் ஒரு சிறிய கல்லை எடுத்து விளையாடினால் கூட அவருடைய நன்மை வீணாகிவிடும், அவருடைய நன்மை பாழாகிவிடும். பேசிக்கொண்டிருக்கிற யாரை பார்த்தாவது பேசாதே என்று சொன்னால் சொன்னவருடைய நன்மையும் பாழாகிவிடும். யாராவது பேசிக்கொண்டிருந்தால் சைகையாக சொல்லலாம், பேசாதீர்கள் என்று சைகை காட்டலாமே தவிர, பேசிக்கொண்டிருக்கிற நபர்களை பேசாதே என்று சொன்னால் அவனது தொழுகை பாழாகிவிடும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறார்கள். அருகிலே இரண்டு நபர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்னு உமர் அவர்கள் அந்த பேசிக்கொண்டிருக்கிற நபர்களை பார்த்து சைகை செய்கிறார்கள், பேசாதீர்கள் என்று சைகை செய்கிறார்கள். ஆனால் அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்து ஒரு ஆள் கோபத்தில் பேசாதீங்கன்னு சத்தம் போடுறாரு. அப்போ இப்னு உமர் அந்த சத்தம் போட்ட நபரை பார்த்தும் சொன்னாதங்க பேசாதீங்கன்னு சொல்லி, தொழுது முடித்த பிறகு அந்த பேசாதீங்கன்னு கண்டித்த நபர் இப்னு உமர்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் பேச வேண்டான்னு சொன்னேன், நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, நீ பேசாதேன்னு சொன்னதுனால உன்னுடைய நன்மை வீணாக போயிடுச்சு, யார் பேசிக்கொண்டிருந்தானோ அவர்கள் கழுதைகள்னு சொன்னாங்க. யார் பேசிட்டு இருந்தானோ அவர்கள் கழுதைகள் என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த ஜும்மாவுடைய அந்த தொழுகைக்காக வருவது, வந்து அமர்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கட்டுப்பாடுகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஜும்மாவுக்கு முன்னால் வட்டமிட்டு அமர்வது, ஜும்மாவுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருப்பது, இவை எல்லாவற்றையும் பெருமானார் தடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஜும்மாவுக்கு நாம் எவ்வளவு அலட்சியமாக வர்றோம். ஒன்று தாமதமாக வருவது, இமாம் பயானை துவங்கிய பிறகு வருவது, வந்தாலும் பள்ளியில் வந்து ஒரு சுவற்றில் சாய்ந்து கொண்டு ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு இருப்பது. உலமாக்கள் சொல்கிறாங்க இதுவும் மக்ரூ, ஜும்மாவுடைய வெறுக்கத்தக்க காரியங்களில் ஒன்று வந்து ஒரு தூணில் சாய்றது, ஒரு சுவற்றில் சாய்வது, தூங்கி கொண்டிருப்பது, இவை எல்லாமே ஜும்மாவுடைய நன்மையை பாராக்கி விடக்கூடியவை. அதைவிட கடுமையானது பேசிக்கொண்டிருப்பவை. வெளியில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சகஜமாக பேசிக்கொண்டு ஒருவர் மற்றவங்களோடு நலம் விசாரித்து கொண்டு ரொம்ப சகஜமாக இருக்கிறான். இப்போ இந்த மாதிரி நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதனால் நம்முடைய ஒட்டுமொத்த ஜும்மாவுடைய நன்மையும் பாழாகி விடுகிறது. எனவே சொல்லப்படுகிற விஷயத்தை கேட்க வேண்டும். காரணம், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், தீமைகள், வழிகேடுகள் ஒன்றல்ல இரண்டல்ல. அதனால் ஜும்மாவில் என்ன சொல்லப்படுகிறது அதை நம்முடைய பெண்களிடத்தில் எடுத்து சொல்வது, சொல்லப்படுகிற விஷயத்தை வீட்டிலே சேர்ப்பது நம்முடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. அதனால் இந்த ஜும்மாவுக்கு வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒழுக்கங்களை கற்றுத்தந்தார்களோ அந்த ஒழுக்கத்தையும் அந்த பேணுதலையும் கடைபிடித்து இங்கே நாம் அமர்ந்தால் அந்த ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு மனிதனுடைய ஒரு ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவனுடைய 10 நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஜும்மா தொழுகை அல்லாஹ்ட்ட கபூல் ஆயிடுச்சுன்னா 10 நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எனவே அடக்கமாக, ஒழுக்கமாக பேசக்கூடியவருடைய முகத்தை பார்ப்பது. சஹாபாக்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா செய்தால் இஸ்தக்பல்னாஹு பிவுஜூஹினா, நாங்கள் பெருமானாருடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்போம். எனவே பேசக்கூடியவர்களுடைய
முகத்தை பார்த்து கொண்டு அமர்வது ஜும்மாவுடைய ஒழுக்கங்களிலே ஒன்று. எனவே இந்த ஒழுக்கங்களை பேணக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லியார்களே, அல்லாஹ் நமக்கு எந்த தீனை எந்த ஷரியத்தை தந்திருக்கிறானோ இதே ஷரியத்தை தான் நம்முடைய முன்னோர்களும் பின்பற்றினார்கள். நமக்கு இருப்பது போன்ற ஆன்மா அவர்களுக்கும் இருந்தது, நமக்கு இருப்பது போன்ற ஆசைகள் அவர்களுக்கும் இருந்தது. ஆசைகள் என்பது நமக்கு மட்டுமல்ல, நமக்கு ஆசைகள் இருப்பது போல விருப்பங்கள் இருப்பது போல அவர்களுக்கும் இருந்தது. அவர்களுக்கு ஆசைகள் இல்லாமல் கிடையாது. சொல்லப்போனால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனைவி அன்னை ஹாஜரா அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் விட்டு சென்ற போது, காபாவிலே அந்த மக்கமான ஹரத்திலே விட்டு சென்ற போது இப்போ கேட்டாங்க, கணவரிடத்தில் ஏன் இங்கே விட்டு செல்கிறீர்கள், அல்லாஹுடைய உத்தரவா என்று கேட்டார்கள். ஆம் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் தலையை சீத்தார்கள். இப்போது ஹாஜர் அலி இஸ்லாம் என்ன சொன்னார்கள், இது அல்லாஹுடைய உத்தரவாக இருக்குமானால் இதன் வல்லாஹி லா யுதய்யுனா, அல்லாஹுடைய உத்தரவாக இருக்குமானால் வல்லாஹி லா யுதய்யுனா, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொன்னாங்க. அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் குழந்தை அழுத போது அந்த குழந்தைக்காக தண்ணீரை தோடி ஹாஜரா அலி இஸ்லாம் ஓடினாங்க. அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சொன்ன ஹாஜரா அலி இஸ்லாம் குழந்தை அழுத போது அந்த குழந்தையின் மீது அவர்களுக்கும் பாசம் இருந்தது, அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தது, அதே நேரத்தில் குழந்தையின் மீது பாசமும் இருந்தது. எனவே குழந்தைக்காக ஓடுனாங்க. எனவே எல்லா பெண்களுக்கும் ஆசைகள் உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் ஆசைகள் உண்டு தான். ஆனால் அவர்களது ஆசைகளை கட்டுப்படுத்தியது ஈமானுடைய உணர்வு. ஈமானுடைய அந்த உணர்வு இருந்த காரணத்தினாலே நமக்கு இருப்பது போன்ற இதே மனம்தான் அவர்களுக்கும் இருந்தது. ஆனால் இந்த ஆசைகளை எல்லாம் அவர்களது நம்பிக்கை அவர்களது ஈமான் அவர்களை கட்டுப்படுத்தியது. எனவேதான் நாம் பார்க்கிறோம், பெருமானாருடைய காலத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது, அன்று மக்களுடைய தவறுகளை கண்காணிப்பதற்கோ மக்களை தண்டிப்பதற்கோ காவல்துறை கிடையாது, நீதிமன்றங்கள் கிடையாது, மக்கள் தவறு செய்தால் பிடித்து கொண்டு வருவதற்கென்று எந்த நிர்வாகமும் கிடையாது. ஆனால் மக்கள் தாமாக தவறு செய்து விட்டால் கூட அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் மட்டுமே தெரிந்திருந்தும் கூட அந்த தவறை அவர்கள் தாமே முன் வந்து ஒத்துக்கொண்டார்கள். எத்தனை சஹாபாக்களுடைய சம்பவத்தையும் பார்க்கிறோம். மாஇஸா அஸ்லமி என்று ஒரு சஹாபி, அவர் விபச்சாரம் செய்து விட்டார். இது யாருக்குமே தெரியாது. அவர் நினைத்திருந்தால் மறைத்திருக்கலாம், அதை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். அல்லாஹ் மறைத்திருக்கிறான், அதை அவர் மறைத்திருக்கலாம், வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் பெருமானாரிடத்திலே வந்து சொல்கிறார், தாம் இந்த தவறை செய்து விட்டதாக, தாம் விபச்சாரம் செய்து விட்டதாக சொல்கிறார். பெருமானார் கூட அவரை எப்படியாவது தட்டி கழித்து விடலாம் என்று நினைக்கிறாங்க. சொன்னாங்க, நீ விபச்சாரம் செய்திருக்க மாட்டீர், விபச்சாரம் என்றால் உமக்கு என்ன ஒன்று தெரியாது, நீ விபச்சாரம் செய்திருக்க மாட்டீர் என்று பெருமானார் மூன்று முறை தட்டி கழிக்கிறார்கள். அவர் நான்கு முறை சொல்கிறார். ஏன்னா ஒரு மனிதன் நான்கு முறை தான் ஜினா செய்து விட்டதாக சொன்னால் அவனுக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும். அல்லாஹுடைய தூதர் தட்டி கழிக்கிறார்கள், ஆனாலும் கூட அவர் எனக்கு தண்டனை கொடுங்கள், இந்த உலகத்தில் என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி தண்டனையை கேட்டு பெறுகிறார். அவருக்கு கல்லறை தண்டனை வழங்கப்படுகிறது. ஏன், அவருக்கு மனம் இருந்தது, நம்மை போன்ற நஃப்ஸ் தான் அவருக்கும் உண்டு. என்ன காரணம், இந்த ஈமான் இறை நம்பிக்கை அந்த தூண்டுதலின் காரணமாக தாம் செய்த தவறு அது உலகத்தாருக்கு தெரியாமல் போனாலும் மறுமையிலே தாம் தண்டிக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கை இருந்தது. காரணம், சஹாபாக்களை பொறுத்தவரை அல்லாஹ்வை நேருக்கு நேர் பார்ப்பது போன்ற ஈமான், நரகத்தை நேருக்கு நேர் பார்ப்பது போன்ற ஈமான், இந்த உணர்வு இருந்த காரணத்தினால் அவர்கள் தாம் செய்த தவறை தாமே ஒத்துக்கொண்டான். ஒரு சஹாபி பெண்மணி, காமிதியா என்கிற ஒரு குலத்தை சார்ந்த பெண்மணி, விபச்சாரம் செய்து கர்ப்பமாகிவிட்டார், கர்ப்பமும் தரித்து விட்டார். ஆனால் யாருக்கும் தெரியாது, அந்த பெண் செய்த தவறு யாருக்கும் தெரியாது. திருமணமான பெண் கணவன் மூலமாக கர்ப்பம் தரித்ததாக கூட எண்ணிக்கொண்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட அந்த பெண் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள். பெருமானார் கேட்டார்கள், எதிலிருந்து உன்னை சுத்தப்படுத்த வேண்டும். சொன்னார்கள், தான் ஜினா செய்து விட்டதாக, தான் விபச்சாரம் செய்து விட்டதாக பெருமானார் சொல்கிறான். அந்த பெண்மணி வந்து சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீர் குழந்தை பெற்ற பிறகுவான்னு சொன்னார். குழந்தை கர்ப்பமாக இருக்கிற போது நீ விபச்சாரம் செய்திருந்தாலும் உனக்கு தண்டனை தர முடியாது, குழந்தை பெற்று விட்டுவா. அந்த பெண் அந்த ஒரு வருஷ காலத்தில் மனசு மாறியிருக்கலாம், ஒரு வருட காலத்தில் மனது மாறியிருக்கலாம், ஆனால் குழந்தை பெற்ற பிறகு மறுபடியும் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள், இதோ நான் குழந்தை பெற்று விட்டேன் என்று. பெருமானார் சொன்னார்கள், இந்த கை குழந்தைக்கான பால்குடி பொறுப்பை யார் ஏற்பது, எனவே இரண்டு ஆண்டுகள் பால்குடியை நிறுத்தி விட்டுவான்னு சொல்கிறான். இந்த 2 வருஷம் குழந்தைக்கு பாலூட்டுகிற அந்த காலத்திலாவது அந்த பெண்ணுடைய மனம் மாறி இருக்கலாம். 2 வயது குழந்தையை கையில் வைத்து கொண்டு குழந்தைக்கு பாலூட்டினால் அந்த தாயினுடைய பாசம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் வார்த்தையில் வெளிப்படுத்த முடியாது. ஆனாலும் 2 வருடங்கள் கழித்து தன் குழந்தை திடப்பொருளை சாப்பிட ஆரம்பித்து விட்டது என்பதை காட்டும் விதமாக குழந்தையினுடைய கையில் ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து அந்த குழந்தை அந்த ரொட்டி துண்டை வாயில் வைத்து சுவைத்து கொண்டிருக்கிற நிலையில் பெருமானாரிடத்தில் அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லா, நான் அந்த பெண், என்னை சுத்தப்படுத்துங்கள், இதோ என் குழந்தை திட ஆகாரங்களை சாப்பிட ஆரம்பித்து விட்டது. அதற்கு பிறகு பெருமானார் அந்த குழந்தையை ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு அந்த பெண்ணுக்கு கல்லறி தண்டனை வழங்குகிறார்கள். கல்லால் அடித்து அந்த பெண் கொல்லப்படுகிறார். யாருக்கும் தெரியாதுதான், ஆனாலும் வந்து உண்மையை ஒத்துக்கொள்கிறார்கள். எந்த காவல் நிலையமும் அங்கே கிடையாது, யாரும் சென்று பிடித்து கொண்டு வரவில்லை. ஒரு சஹாபி ஒரு அந்நிய பெண்ணை தன்னுடைய இச்சை உந்து தரால் முத்தமிட்டு விட்டார். பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார், யார சொல்லுதா, நான் முத்தமிட்டு விட்டேன். பெருமானார் சொன்னார்கள், இதோ இப்போது தொழுகை நடக்கும், தொழுகையில் கலந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. தொழுகையில் அந்த சஹாபி தொழுதாங்க. தொழுது முடித்த பிறகு பெருமானார் கேட்டாங்க, யார் அந்த தோழர்னு சொல்லி. உடனே அந்த தோழர் வந்தாங்க. பெருமானார் கேட்டாங்க, என்ன செய்தீர்கள்? அவர் சொன்னார், நான் ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டேன். இப்போ சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீர் தொழுததை கொண்டு அல்லாஹ் உம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டான். ஆக தவறுகள் ரகசியமாக நடந்தாலும் கூட அவர்களது ஈமானுடைய உணர்வு அவர்களை தடுத்தது. தாமே முன் வந்து ஒத்துக்கொண்டார்கள், தம்முடைய தண்டனை இந்த உலகத்திலேயே பெற்றாங்க. இப்படி ஒரு விஷயத்தில் அல்ல, எல்லா விஷயத்திலும் நமக்கு இருப்பது போன்ற ஆசைகள் அவர்களுக்கும் இருந்தது. ஆனால் ஈமானுடைய உணர்வு, இந்த உலகத்திலேயே தண்டனை அனுபவிக்க வேண்டும், மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற அச்சம் இருந்தது. எல்லா விஷயத்திலும், பொருளாதாரத்திலும் நமக்கு மட்டும்தான் ஆசை இருந்ததா? அவர்களுக்கும் ஆசைகள் இருந்தன. ஆனாலும் நேர்மையாக, நியாயமாக, முழுக்க முழுக்க தூய்மையானதாக, எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லாத பொருளை மட்டுமே அவர்கள் சாப்பிட்டாங்க. அல்லாம இப்னு சீரின் கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய மிகப்பெரிய மேதை. இன்றளவிலும் கனவுகளுக்கு தரப்படுகிற விளக்கங்கள் எல்லாம் அவர்கள் சொன்ன விளக்கத்தை ஒட்டித்தான் அமைகிறது. அவ்வளோ பெரிய மாமேதை. அவர்களுக்கு 40,000 ரூபாய் இன்னைக்கு நமக்கு பணம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அது எந்த வழி, அது யார் தர்றது, எப்படி தர்றது, அதை பற்றி என்னங்க நமக்கு என்னங்க கவலையே கிடையாது. ஏதாவது கிடைக்குதா வாங்கு, அவ்வளோதான். 40,000 ரூபாய் அல்லாமல் இவனு சீரின் அவர்களுக்கு வருகிறது. 40,000 ரூபாய்னா இன்றைய ரூபாய் அல்ல, அன்னைக்கு இருந்த பொற்காசுகள், வெள்ளிக்காசுகள். நான் விளங்குவதற்காக 40,000 ரூபாய் என்று சொல்கிறேன். இமாம் இப்னு சீரின் ரஹமத்துல்லாதே அதை நிராகரிச்சிட்டாங்க, அதை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேட்டாங்க, ஏன் மறுக்கிறீங்க? சொன்னாங்க, எனக்கு இந்த 40,000 ரூபாயில் சந்தேகம் இருக்கிறது, நான் இதை வாங்க மாட்டேன் என்று மறுத்துறாங்க. இமாம் யஸீது பின் ஸுரை என்று ஒரு பெரியார் இருந்தாங்க. அவருடைய தந்தையின் மூலமாக தந்தை இறந்த பிறகு 500,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்து வருகிறது. 500,000 ரூபாய் எத்தனை வருஷங்களுக்கு முன்னால், 1400 வருடங்களுக்கு முன்னால் நடக்கிற சம்பவம். யஸீது பின் ஸுரை தாபியங்களில் ஒரு பெரியவர், தம்முடைய தந்தையிடமிருந்து 500,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்து வருகிறது. ஆனால் சொன்னாங்க, எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி. இப்போ எல்லாரும் கேட்டாங்க, ஏன் வேணாம்னு சொல்கிறீங்க? என்னுடைய தந்தை அரசாங்க பொறுப்பில் வேலை செய்தார். இவங்க சொல்லக்கூடிய காரணம், என் தந்தை அரசாங்க பொறுப்பிலே வேலை செய்தார், அவர் எந்த அளவுக்கு தூய்மையாக வேலை செய்தார் என்று எனக்கு தெரியாது. என் தந்தை எவ்வளவு தூய்மையாக இருந்தார் எனக்கு தெரியாது. எனவே இந்த 500,000 ரூபாயையும் நான் இஸ்லாமிய பைத்துல் மாலுக்கே சேர்த்து விடுகிறேன். அவர்களுக்கும் ஆசைகள் இருந்தன. ஆனாலும் கூட எந்த ஒரு சந்தேகம் வந்துவிட்டால், ஒரு சிறிய ஐயம் வந்துவிட்டால் அதை அவர்கள் சாப்பிட மாட்டாங்க. மிஸ்ஊர் இப்னு மஹ்ரமாங்கிற சஹாபி, அவங்க ஒரு உணவுப் பொருள் வாங்கி வச்சுருந்தாங்க, விற்பதற்காக உணவுப் பொருள் வாங்கி வச்சுருந்தாங்க. வாங்கி வைத்தவர்கள் கொஞ்சம் விலை கூடட்டும்னு பதுக்கி வச்சாங்க. பதுக்கிறது மார்க்கத்தில் கூடாது. ஒரு நாள் பதுக்கி வைத்து அடுத்த நாள் விட்டுறாங்க. ஆனால் விற்ற பிறகு அவங்க மனசு உறுத்தியது, இது நேற்று விற்க வேண்டிய பொருள், நேற்று விட்டிருந்தால் அதற்கான விலை இவ்வளவு தான். ஆனால் நான் ஒரு நாள் தாமதமாக விட்டிருந்த காரணத்தினாலே எனக்கு கூடுதல் லாபம் கிடைத்து விட்டது என்பதற்காக எவ்வளவு லாபம் கிடைச்சதோ அந்த லாபத்தை தர்மம் செய்தார்கள். ஆக நமக்கு இருக்கக்கூடிய அதே ஆன்மா அவர்களுக்கு இருந்தாலும் கூட இந்த ஈமானுடைய உணர்வின் காரணமாக அந்த மக்கள் சந்தேகத்திற்கிடமான ஒரு பைசாவை கூட அவர்கள் வாங்குவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? எல்லா விஷயத்திலும் யார் என்ன கொடுத்தாலும் சரி, எங்கிருந்து வருகிறது என்று நாம் பார்ப்பதில்லை. ஹராம் ஹலால் என்கிற எல்லைகளை தாண்டி யார் என்ன வழங்கினாலும் வாங்குவதற்கு நாம் ஓடோடி செல்கிறோம். இது நமக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஆரம்பகால இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான ஒரு அடிப்படை வேறுபாடு. அந்த வகையில் ஆரம்பத்தில் எந்த காவல்துறை கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, குற்றம் செய்தவர்கள் தாமே குற்றத்தை ஒத்துக்கொண்டாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாமே இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது, காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகிலேயே தவறு நடக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனிலேயே கொலை நடக்கிறது, அங்கேயே கற்பழிப்பு நடக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகிலேயே குடித்து விட்டு படுத்திருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு நிலை அப்படி அல்ல. ஆக இன்று இந்த மக்கள் முஸ்லிம்களிடத்திலே உளப்பூர்வமான ஈமான் இருந்ததோ அன்றிருந்த நிலை வேறு. அன்றைக்கு தாங்கள் செய்யக்கூடிய தவறுகள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது என்ற நிலையில் இருந்தாலும் தாம் செய்த தவறை அன்றைக்கு வந்து மக்கள் ஒத்துக்கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. அதே போல ஆரம்பகால பெண்மணிகள், நம்முடைய வரலாற்றினுடைய பெண்மணிகள் சாதாரணமான பெண்கள் அல்ல. நம்முடைய வரலாற்றிலே எவ்வளவு பெரிய மகான்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ, இந்த எல்லா மகான்களையும் உருவாக்கியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த உன்னதமான பெண்கள். இன்னைக்கு குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உலக முஸ்லிம்களிடத்திலே மிகச்சிறந்த நூலாக கருதப்படக்கூடிய சஹீஹுல் புகாரி, குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உள்ள நூல், குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உள்ள ஆதாரபூர்வமான நூல் என்று நாம் சஹீஹுல் புகாரியை சொல்கிறோம். அந்த இமாம் புகாரி அவர்களது தாயார் ஒரு சாதாரண பெண்மணி அல்ல. இமாம் புகாரி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அவர்களது தாயார் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள். தனக்கு ஒரு சாலிஹான, ஒரு மிகச்சிறந்த மகனுக்காக அல்லாஹ்ட துவா செஞ்சாங்க. இமாம் புகாரி அவர்கள் பிறக்கிற போது அல்லது பிறந்த சில நாட்களுக்கு பின்னால் குருடராக ஆயிட்டான். பிறக்கிற போதே குருடர் என்பதாக சில அறிவிப்புகளில் காணப்படுகிறது. பிறந்து சில நாட்களில் குருடராக ஆயிட்டாங்க. இப்போ இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹுடைய தாயார் அல்லாஹ்விடத்தில் வேதனைப்பட்டு துவா செய்கிறாங்க, எல்லாம் எனக்கு ஒரு நல்ல மகனை, ஒரு மிகச்சிறந்த அறிஞனாக ஒரு மகன் வர வேண்டும் என்று நான் துவா செய்தேன், என் மகன் பார்வை இல்லாதவனாக போய்விட்டானே என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். அந்த தாயினுடைய துவா சில நாட்களுக்கு பின்னால் கபூல் ஆகிறது. ஒரு நாள் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்களது கனவிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் வருகை தந்து அந்த இமாம் புகாரியுடைய தாயாரிடத்தில் சொன்னாங்க, உம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, உம்முடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான், உன்னுடைய மகனுடைய புறக்கண் மட்டுமல்ல அவருடைய அகக்கண்களையும் அல்லாஹ் திறந்து விடுவான் என்று சொன்னாங்க. எழுந்து பார்த்தா மகனுக்கு கண் பார்வை வந்து விட்டது. 7 வயதில் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலை குர்ஆனை மரணம் செய்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய மரண சக்தியை நினைவாற்றல கொடுத்தான்னு சொன்னால், லட்சக்கணக்கான சுமார் 6 லட்சம் ஹதீஸுகள் அவர்கள் மரணம் செஞ்சாங்க. 6 லட்சம் ஹதீஸுகளை மரணம் செய்து அதிலிருந்து திரட்டி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நூலை கொடுத்தான். ஆக ஆரம்ப காலத்தில் இருந்த நம்முடைய பெண்மணிகள் அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்கன்னு சொன்னால், அல்லாஹிடத்தில் துவா செய்தார்கள் என்று சொன்னால் அந்த துவா கபூல் ஆகும். இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் நம்முடைய மக்கள் இருந்தாங்க. ஒரு காலத்தில் பிறகு படிப்படியாக முஸ்லிம்களிடத்திலே தீன் குறைய ஆரம்பித்தது, மார்க்கம் இணங்கு கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களை விட்டு விலக ஆரம்பித்தது. ஒரு காலம் இருந்தது தீன் இல்லாதவர்கள் என்று சொன்னார். மார்க்கம் இல்லாதவன் சொன்னால் யார் தொழுவதில்லையோ, யார் பள்ளிக்கு வர்றதில்லையோ, யார் தாடி வைக்கிறதில்லையோ, அவங்கள சொல்லுவாங்க இவன்ட மார்க்கம் கிடையாது, தொழுகை இல்லைனா மார்க்கம் இல்லை, பள்ளிக்கு வரலன்னா மார்க்கம் இல்லை, தாடி இல்லைனா மார்க்கம் இல்லைன்னு ஒரு காலத்தில் சொன்னோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய நிலை இதையெல்லாம் தாண்டி மார்க்கமே இல்லை என்கிற அளவிற்கு மார்க்கத்தை விட்டு வெளியே செல்கிற, இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய, மதம் மாறக்கூடிய ஒரு மோசமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அண்மை காலமாக நம்முடைய பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் மாற்றாரோடு ஓடி போகிற, தம்முடைய மதத்தை விட்டுவிட்டு, தம்முடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு, புனிதமான தம்முடைய பண்பாட்டை விட்டுவிட்டு அடுத்தவர்களோடு ஓடி போகிற இந்த சம்பவம் தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. முன்பு அப்படி அல்ல, ஏதோ எப்போதோ நடந்தது, எங்கேயோ நடந்தது என்று சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இன்று அப்படி கிடையாது, ஒவ்வொரு ஊரிலும் இன்றைக்கு அனுதினம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இன்றைக்கு மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பெண்களுக்கு என்ன ஆகிவிட்டதோ என்று தெரியவில்லை. காதல் காமம் என்கிற பெயரில் அறவே தகுதி இல்லாத, அதற்காக காதலிலே தகுதியான காதல் என்று கிடையாது. யாரையும் காதலிப்பது திருமணத்திற்கு முன்னால் ஒரு ஆண் பெண் ஒருவர் மற்றவரை காதலிப்பது என்பது மார்க்கத்தில் இல்லை. இவர்கள் யாரை விரும்புகிறார்கள்? ஆக கேடுகட்ட அறவே தனக்கு தகுதி இல்லாத, இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஏதோ கற்பனையில் அல்லது மிகைப்படுத்தி பேசக்கூடிய விஷயம் அல்ல, நடந்து கொண்டிருக்கிற, நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் இவை. எங்கு பார்த்தாலும் எவனோ ஒருவனோடு ஓடி போகிற நிகழ்ச்சி, எங்கு பார்த்தாலும் மிகச் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே. எனவேதான் இப்போது பல ஊர்களில் முஸ்லீம் பெண்களுக்கு இந்த மதமாற்றம் குறித்த விழிப்புணர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான பல பயிற்சி முகாம்கள் பல பயான்கள் எல்லாம் இன்றைக்கு உலமாக்கல் சார்பாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஏன்னா எல்லா இடத்திலும் இதே பிரச்சனை தான். இது நான் இங்கு மட்டும் உள்ளது இந்த பெண்களை மட்டும் தாக்கி பேசினேன் என்று எண்ணிவிடக்கூடாது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த முஸ்லீம் பெண்களிடத்திலேயும் இன்றைக்கு இந்த உணர்வு மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு மாற்றாரோடு ஓடி போகிற நிகழ்ச்சி, மாற்றாரோடு ஓடி போகிற சம்பவம் இன்றைக்கு அனுதினமும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஆகிவிட்டது. ஆக மிகவும் வருத்தத்தோடு பார்க்க வேண்டிய விஷயம். இது எவ்வளவு முறை நாம் சொல்லியிருக்கிறோம், ஆனால் இதற்காக என்ன நடவடிக்கை ஊரார் நாம் எடுத்திருக்கிறோம், இதுக்காக நாம் என்ன இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்? முதல் தவறு நம்முடைய தவறு. நாம் நம்முடைய பெண்களை அந்நியர்களோடு பேச செய்யாமல் இருப்பது, அந்நிய ஆண்களோடு தொடர்பு இல்லாமல் வைப்பது நம்முடைய கடமை. ஆண்கள் இந்த கடமையை நாம் செய்ய தவறுகிற போது பெண்கள் எப்போ மற்றவர்களிடத்திலே சர்வ சாதாரணமாக நெருங்க ஆரம்பிப்பார்களோ வெட்க உணர்வு எடுபடும். வெட்க உணர்வு எடுபடுகிற போது இது போன்ற சம்பவங்கள் அன்றாடம் நடந்து கொண்டுதான் இருக்கும். நாம் நம்முடைய டிரைவர்களோடு சர்வ சாதாரணமாக நம்முடைய பெண்களை தனியாக அனுப்புகிறோம். காரிலும் வண்டியிலும் அவன் பல நாட்களாக இருக்கலாம், பல நாட்களாக நம்மிடம் இருக்கலாம், ஆனால் அந்த டிரைவர் ஒன்றும் அல்லாஹ்வுடைய வழி அல்ல, இறைநேச செல்வர் அல்ல. உண்மையிலுமே அல்லாஹ்வுடைய வழியாக இருந்தாலுமே ஒரு ஆணோடு ஒரு பெண்ணை தனியாக அனுப்பக்கூடாது. அவர் பெரிய வழியாகவே இருக்கட்டும், ஒரு பெரிய இறைநேசராகவே இருக்கட்டும், ஒரு ஆணோடு ஒரு பெண்ணை தனியாக அனுப்ப முடியாது. நான் முன்பு கூட ஒரு சம்பவம் சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய அறிஞர் முஹத்திஸ் இருந்தாங்க. அந்த முஹத்திஸ் இடத்துல ஒரு பெண்மணி ஹதீஸை படிக்கிறதுக்காக வந்தாங்க. ஹதீஸை படிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ அந்த பெரியவங்க தனக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில திரை போட்டுக்கிட்டாங்க. மாணவர்கள்லாம் கேட்டாங்க, நீங்கள் ஒரு பெரியார், அந்த பெண்ணும் கொஞ்சம் வயசான பெண்ணு தான், திரை இல்லாமல் சொல்லி கொடுக்கலாம் இல்லையான்னு சொல்லி. இப்போ அவங்க சொன்னாங்க, நான் பெரியவராக இருக்கலாம், அந்த பெண்மணிக்கு வயசானவங்களாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய ஷரியத்து இளமையாகத்தான் இருக்குது. ஷரியத்துடைய சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போ பெரிய ஆளாகவே இருந்தாலும் தனக்கு திரை போட்டுட்டு தான் பாடம் நடத்தினாங்க. இன்றைக்கி நம்ம டிரைவர்கள்ட்ட நம்முடைய பெண்களை சகஜமாக பேச விடுறோம், சகஜமாக படக விடுறோம். அப்புறம் ஓடிப்போன பிறகு வருத்தப்பட்டு என்ன செய்ய முடியும்? ஓடி போன பிறகு கூப்பாட போட்டு என்ன செய்ய முடியும்? ஆக நாம் நம்முடைய பெண்களை எப்படி நடத்த வேண்டுமோ, நம்முடைய பெண்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அதை விட்டும் நாம் தவறிய காரணத்தினால் இன்றைக்கு இந்த மாற்றாரோடு ஓடி போகிற நிகழ்ச்சிகள் சர்வ சாதாரணமாக நடந்துவிட்டது, நடந்து கொண்டும் இருக்கிறது. தம்முடைய பெற்றோர் தற்கொலை செஞ்சாலும் பரவாயில்லை, தன்னால் இந்த ஊருக்கே அவமானம் கேவலம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தான் விரும்பிய அந்த பையனை திருமணம் செய்தே தீருவேன் என்கிற அளவிற்கு இந்த நம்முடைய பெண்கள் வாலிபு பெண்களுடைய கலாச்சாரம் அவ்வளவு கேடுகட்டு போய் கிடக்கிறது. ஆக இதை நாம் உரிய காலத்தில் இதை நாம் தடுக்கலைன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எங்கே போய் முடியும், எந்த நிலையில் போய் முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க, தஜ்ஜால் வருகிற போது தஜ்ஜாலுக்கு துணையாக நிற்பவர்கள் பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்களாம். ஏன்னா பெண்களுக்கு தான் ஆசாபாசங்கள் அதிகம், பெண்களுக்குத்தான் உணர்வுகள் அதிகம். எனவே தஜ்ஜாலுடைய ஃபித்னா வருகிற போது, தஜ்ஜால் அவனுடைய உண்மையான தோற்றத்தில் வருகிற போது அந்த தஜ்ஜாலோடு அணிவகுக்கக்கூடியவர்களில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இன்னைக்கு இந்த பெண்கள் அதற்கு தான் தயாராகிட்டு இருக்கிறாங்க, தஜ்ஜாலோடு சேருவதற்கு, தஜ்ஜாலோடு இணைவதற்கு. அதற்கு தான் இந்த கூட்டம் இன்றைக்கு மாற்றாரோடு ஓடி போகிற ஒரு சூழ்ச்சியை வந்து நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் சூழ்ச்சி செய்து நம்முடைய பெண்களை காதலிப்போல் காதலித்து அவர்களை முழுமையாக அனுபவித்து அவர்களுடைய எல்லா விதமான சக்கையை பிழிந்து விட்டு பிறகு கைவிடுகிற சம்பவம் நடக்கிறது. இதெல்லாம் தெரிந்தும் கூட இந்த பெண்கள் படிப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள், அறிவு என்று சொல்கிறார்கள், ஆனால் இந்த அறிவு இன்றைக்கு காமத்திலே கொண்டு அவர்களை முடிக்கிறது, காதல் கேடுகட்ட காதலிலே கொண்டு முடிக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இந்த பெண்களுடைய இந்த நிலையை நாம் சரி செய்ய தவறினுமையானால் நாம் பலவிதமான விபரீதங்களை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே ஆண்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். நம்முடைய பெண்கள் யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, இதை நாம் கண்காணிப்பதே கிடையாது. பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் என்னென்ன நடவடிக்கைகள் என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அதை அறவே கவனிப்பது கிடையாது. ஆக கலாச்சாரம் அவ்வளவு கெட்டு போய் கிடக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால் கூட சிலர் ரொம்ப வருத்தத்தோடு இந்த உண்மையை சொல்லும்படி சொன்னாங்க. சில விஷயங்களை அப்பட்டமாக பேச முடியாது, வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆனாலும் கூட சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு பையனுக்கு திருமணம் நடக்குதுன்னு சொன்னால் அவன் தான் பொண்டாண்டிக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னால் குழந்தையாக்கு வாங்கி கொடுக்குறான். என்னங்க, தன்னுடைய மனைவிக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறானோ இல்லையோ, மனைவியினுடைய சகோதரிக்கு வாங்கி கொடுக்குறான். என்ன தேவை இருக்கிறது, என்ன அவசியம் இருக்கிறது, என்னன்னு சொன்னால் அந்த குழந்தையாட்டை இவன் ஃபோனில் பேசுறது. யார் இன்னைக்கு ஒரு பெண்ணிடத்திலே பேசிவிட்டான் என்று சொன்னாலே அங்கே எல்லா ஃபித்னாவும் ஆரம்பமாயிடும். ஒரு பெண்ணிடத்தில் பேச்சு தான் எல்லா ஃபித்னாக்களுடைய துவக்கம். பேசினா பார்க்க சொல்லும், பார்த்தா அடுத்து நடப்பது என்ன எல்லாருக்கும் நீங்கள் தெரிஞ்ச விஷயம். ஆக பேச்சு தான் எல்லா ஃபித்னாக்களுடைய குழப்பம். எனவே தான் அந்நிய ஆண்களிடத்தில் ஒரு பெண் நிர்பந்தத்திலே பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கூட அல்லாஹ் எப்படி பேசணும்னு குர்ஆன்ல கற்றுத்தருகிறான். லா தஹ்தன பில் கவுல், ஒரு அந்நிய ஆணிடத்திலே ஒரு பெண் பேசுகிற போது குலைந்து பேசக்கூடாது, நளினமாக பேசக்கூடாது, முரட்டு குரலில் பேச வேண்டும் என்று நான் சொல்கிறான். ஒரு அந்நிய ஆணிடத்திலே நிர்பந்தத்தில் ஒரு பெண் பேச வேண்டியது வந்தால் கூட குலைந்து நளினமாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு வீட்டினுடைய மருமகன் சொன்னால் அந்த மருமகனுக்கு முன்னால் குழந்தையாவுக்கு பருதா கிடையாது. இப்போ இப்படி நம்முடைய கலாச்சாரம் இப்படி சீர்கட்டு நம்முடைய குடும்பங்களில் விபச்சாரம் என்பது சர்வசாதாரண ஒரு நிகழ்வாக ஆகிவிட்டால் அல்லாஹ்வுடைய கோபம் அல்லாஹ்வுடைய வேதனை எவ்வளவு சீக்கிரத்தில் இறங்கும்னு சொல்ல முடியாது. ஆக இப்படி கலாச்சாரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு கெட்டு போய் கிடக்கிறது. இதுதான் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய நிலை. இது ஏதோ இந்த பகுதியினுடைய நிலை மட்டும் கிடையாது, எல்லா பகுதியிலும் இந்த நிலை நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாலிப பெண்களிடத்தில் ஒரு வகையான காதல் அல்ல, ஒரு வகையான காம வெறி இருக்கிறது. இது பெண்களை இழிவுபடுத்துவதில் நம்முடைய நோக்கம் ஒரு வகையான காம வெறி. காரணம், இன்றைக்கு அவர்கள் படிக்கக்கூடிய கல்வி, அவர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள், அவர்கள் பார்க்கக்கூடிய பத்திரிகைகள், அவர்கள் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த காமத்தை தூண்டுகிற காரணத்தினாலே இன்றைக்கு காம வெறி பிடித்தவர்களாக நம்முடைய இஸ்லாமிய இளம் பெண்கள் இருக்கிறார்கள். இது மிகைப்படுத்தக்கூடிய செய்தி அல்ல, உண்மையான யதார்த்தமான நடத்தை இது. எனவே இந்த நிகழ்வை மாற்றுவது நம்முடைய கட்டாயம். எனவேதான் ஒவ்வொரு காலத்திலும் முஸ்லிம் சமுதாயம் வலிகிட்டு தரிகிட்டு போன போதெல்லாம், சத்தியத்தை விட்டு இஸ்லாமிய பாதையை விட்டு விலகி போன போதெல்லாம் அவர்களை வழிநடத்துவதற்கான பல்வேறு வழிமுறைகளை நம்முடைய உலமாக்கள் வகுத்தார்கள். ஒரு காலத்திலே தஸ்கியா மூலமாக அவர்களை வழிநடத்தினார்கள், திக்ர்கள் மூலமாக, ஹான்காகள் மூலமாக அந்த முஸ்லீம்களை ஒரு காலத்தில் வழி நடத்தினாங்க. அது இன்றைக்கும் எத்தனையோ உண்மையான தரீக்காக்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களுடைய பெயரில் இருக்கிறது. அந்த பெரியார்களிடம் லட்சக்கணக்கான முஸ்லீம்களை அவங்க பையத்து மூலமாக சரி செய்கிறாங்க. அதே போல் இந்த மாதிரி முஸ்லீம்கள் வழிகிட்டு போகிற, இந்த தரிகிட்டு போகிற முஸ்லீம்களை ஒரு சரியான பாதையிலே, சத்திய பாதையிலே கொண்டு வருவதற்காக வேண்டி நடக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் மௌலானா இல்யாஸ் ரஹமத்துல்லா அலை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தாவத் தப்லீகுடைய இந்த மகத்தான உழைப்பு. கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய பள்ளப்பட்டியிலே நடந்த அந்த இஸ்திமாவை ஒட்டி கூட நான் பேசிய அந்த ஜும்மாவுடைய உரையிலே மௌலானா இல்யாஸ் சாப் ரஹமத்துல்லா அலை அவர்களுடைய அந்த வரலாற்றை நான் குறிப்பிட்டிருந்தேன். அவர்கள் யார், டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நிஜாமுத்தீன் என்பது என்ன, எப்படி அதை ஆரம்பித்தாங்க என்பது மாதிரியான பல வரலாற்று செய்திகளை நாம் அதில் குறிப்பிட்டிருந்தோம். ஆக மௌலானா இல்யாஸ் சாப் ரஹமத்துல்லா அலை முஸ்லீம்களுடைய இந்த நிலையை பார்த்தாங்க. அவங்களுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 1924 அந்த காலகட்டம் தான் இந்த தாவத்துடைய வேலையை அவர்கள் துவங்குகிற காலகட்டம். அன்றைக்கும் ஏறத்தாழ இதே நிலை, வட இந்தியாவுடைய பல கிராமங்களில் மக்கள் ஏறத்தாழ சிலை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஏறத்தாழ அறியாமை, மார்க்கத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு வீட்டிலும் சிலைகள் இருக்கும், சிலை வணக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் பேரை பார்த்தா முஸ்லீமாக இருக்கும், சிலை வணக்கம் மார்க்கத்துக்கு எதிரான பல காரியங்கள் இருந்தது. இந்த நிலையை பார்த்து தான் ஹஜ்ரத் அவர்கள் மிகவும் கவலையோடு இந்த ஒரு தாவத்துடைய இந்த வேலையை ஆரம்பித்தாங்க. சுமார் இன்றைக்கு அது பல ஆண்டுகளை, 100 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாவத்துடைய வேலையின் மூலமாக பல இடங்களில் மக்கள் மதம் மாறுவது தடுக்கப்பட்டது. பல இடங்களில் மக்கள் தீனை விளங்குவதற்கும் அல்லாஹ்வுடைய தீனை விளங்கி இஸ்லாத்தை அறிந்து அதன்படி நடப்பதற்கு உதவியாக இருந்தது. இந்த தாவத்துடைய வேலையின் மூலமாக பல இடங்களில் மஸ்ஜிதுகள் உருவானது, பல மதரசாக்கள் உருவானது. ஒரு காலத்தில் மதரசா என்று சொன்னாலே எந்த வீட்டில் உதவாக்கறையாக ஒரு புள்ள இருக்கிறானோ அவனை கொண்டு போய் தான் மதரசாவில் சேர்ப்பாங்க. ஒன்றுக்கும் லாயக்கு இல்லைன்னு சொன்னால் அவனை கொண்டு போய் அஜரத்துட்டு அஜரத்து ஒன்றுக்குமே லாயக்கு இல்லை, இவனை பார்த்துக்கங்கன்னு சொல்லி கொண்டு போய் விடுவாங்க. அப்படி தான் ஒரு காலத்தில் வீட்டில் எதுக்கும் உதவாத பையன் சொன்னால் அவனை மதரசாவில் கொண்டு போய் விடுறது. ஏன்னா மார்க்க நம்முடைய பார்வையில் அவ்வளோ கேவலமானது. ரொம்ப அறிவாளியாக இருந்தானே அவன் வியாபாரத்துக்கு, ஒன்றுக்கும் லாயக்கு இல்லாதானே அவன் மதரசாவுக்கு. ஏன்னா அப்போ தான் அவன் தீனை அழிக்க முடியும். இந்த தகுதி இல்லாத மௌலவிகளை கொண்டு தான் தீன் அழியுது, தகுதி இல்லாத உலமாக்களை கொண்டு தான் மார்க்க அழிந்து கொண்டிருக்காக லாய்க்கு இல்லாதவனை கொண்டு மனசால விடுறது. இப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் மௌலானாவுடைய அந்த தாவுத்துடைய வேலை வந்த பிறகுதான் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், தனவந்தர்கள் தங்களது வீட்டு பிள்ளைகளையும் ஆலிம்களாக ஆக்கினாங்க, ஹாஃபிதுகளாக ஆக்கினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இந்த வேலையினுடைய பரக்கத்தில் எத்தனையோ பெரும் கோடீஸ்வரர்கள் ஆலிம்களாக இருக்கிறாங்க. பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் ஹாஃபிதுகளாக இருக்கிறாங்க. குஜராத்திலிருந்து எத்தனையோ ஜமாத்துகள் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அவங்க எல்லாருமே நாங்கள் பெரிய வியாபாரிகள், பெரிய கோடீஸ்வரர்கள், ஆனால் எல்லாமே குரானை மனனம் செய்த ஹாஃபிதுகள். இதெல்லாம் இந்த வேலையின் மூலமாக தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒரு பெரிய மறுமலர்ச்சி. இன்றைய அரபு நாடுகள் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் அங்கே என்னங்க தீன் கிடையாது, இஸ்லாமிய பண்பாடு கிடையாது, இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, மார்க்கத்துக்கு எதிரான முழுக்க முழுக்க இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய யூத கலாச்சாரம், கிறிஸ்தவ கலாச்சாரம். இன்றைக்கு அந்த அரபக மண்ணிலும் கூட இந்த வேலை வேகமாக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய பகுதிகளிலும் அண்மை காலமாக நம்முடைய பெண்கள் மதம் மாறுகிற ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மக்களை உண்மையாளுமை வழிகாட்டுவதற்கான ஒரு மிகச்சிறந்த வேலை இருக்கும் என்று சொன்னால் அது இந்த தாவத் தப்லீகுடைய இந்த வேலை. அதனுடைய ஒரு முயற்சியாக இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்தே பல பகுதிகளில் இஸ்திமாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கான இஸ்திமா வருகிற 13ஆம் தேதி திங்கள் மாலையிலிருந்து 14ஆம் தேதி செவ்வாய் இஷா வரை அருகிலுள்ள அரவக்குறிச்சியிலே நடைபெறவிருக்கிறது. பல உலமாக்கள் வருவார்கள். நம்முடைய மக்கள் எல்லோரும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். இதில் பெரிய ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தாவத்துடைய வேலைக்கு ஆரம்பத்திலிருந்தே எந்த பகுதியிலும் எதிர்ப்பு கிடையாது. இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த வேலையை புரியாமல் எதிர்த்தாங்க. இந்தியாவில் இந்த வேலையை புரியாமல் எதிர்த்தாங்க, பல பேர் எதிர்த்தாங்க, ஆனால் பிறகு விளங்கி கொண்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் ஆரம்பத்திலிருந்து இந்த தாவத் தப்லீகுக்கு ஆதரவான ஒரு சூழல் தானே தவிர எங்குமே எதிர்ப்பு என்பது கிடையாது. ஆனால் இப்போது அண்மையில் நடக்கக்கூடிய அரவக்குறிச்சியில் நடக்கக்கூடிய இந்த இஸ்திமாவிற்கு சில சூழ்ச்சிக்காரர்கள் சில சதி செய்து அதை ஏதோ நிறுத்த பார்க்குறாங்க. ஆனால் இந்த வேலை அல்லாஹ்வுடைய வேலை, இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வேலை என்பதனால் நாம் அதற்காக துவா செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற வரை நாம் அந்த வேலையினுடைய அந்த இஸ்திமாவுடைய வெற்றிக்காக நாம் பாடுபட வேண்டும். எனவே எல்லோரும் நாம் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த பெரியார்களுடைய அந்த விஷயங்களை கேட்டு குறிப்பாக நம்முடைய பெண்களிடத்தில் அதை நாம் எத்தி வைக்கணும். ஜும்மாவுடைய பயான்களும் ஆண்கள் நாம் கேட்டுட்டு போகிறோம், ஆனால் பல பேர் நம்முடைய வீட்டில் போய் அதை சொல்வது கிடையாது. வீட்டில் நம்முடைய பெண்களுக்கு என்னங்க அதை சொல்லணும். இன்றைக்கி பெண்களுக்கு தனி பயான்கள், பெண்களுக்கு தனியாக தர்பியத் வகுப்புகள், அது முன் எப்போதையும் விட இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. காரணம், பல பெண்கள் வழிகிடுவதற்கு அவர்களது தாய்மார்கள் உடந்தையாக இருக்கிறாங்க, அவனுடைய தாய்மார்கள் காரணமாக இருக்கிறாங்க. தன்னுடைய பெண் ஒரு அந்நிய ஆணிடத்தில் பேசுகிறது என்று தெரிந்தாலும் கூட அந்த தாய் அதை கண்டிப்பது கிடையாது. இது உண்மையாக நடக்கக்கூடிய பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. அதனால் இந்த அலங்கோலமான ஒரு மார்க்க விரோதமான இந்த விஷயங்கள் மாற வேண்டுமானால் நல்ல காரியங்கள், தஸ்கியாவுடைய முயற்சிகள், தாவத்துடைய இந்த வேலையில் நாம் ஈடுபடணும். சஹாபா பெருமக்கள் அவர்களது ஒவ்வொரு ஒரு அசைவும், அவர்களது ஒவ்வொரு பார்வையும், சஹாபாக்குடைய ஒவ்வொரு பேச்சும் தாவத்தாக இருந்தது. சஹாபாக்கள் பேசினால் அதை கொண்டு பல பேர் முஸ்லீம் ஆனாங்க. ஒரு சஹாபி ஃபைரோஸ் அத்தீல் அம்மிங்கிற ஒரு சஹாபி போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுறாங்க. ஒரு காஃபிர் அவர்களை வெட்டி விடுகிறார், வெட்டி ஷஹீதாக்கப்படுறாங்க. மௌத்தாகிற நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை, ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன், காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த காஃபிருக்கு ஆச்சரியம். இறக்க போகிற நேரம், உயிர் பிரியக்கூடிய நேரம், ஒவ்வொரு மனிதனும் கவலைப்படுவான், என் மனைவி மக்களை விட்டு, என் நண்பர்களை விட்டுவிட்டு, இந்த துன்யாவை விட்டுவிட்டு நான் செல்கிறேனே என்று கவலைப்படுகிற அந்த நேரத்தில் இவர் சொல்கிறார், ஃபுஸ்து நான் வெற்றி பெற்று விட்டேன். அப்படியானால் இவர் ஏற்றிருக்கிற மார்க்கத்தில் ஏதோ உண்மை இருக்கிறது, ஏதோ சத்தியம் இருக்கிறது என்று சொல்லி அவர் முஸ்லீம் ஆகிறார். அவர் சஹாபாக்களுடைய மரணம் கூட அடுத்தவருடைய இஸ்லாத்திற்கு காரணமாக இருந்தது, அடுத்தவருடைய தாவத்திற்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய செயல்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்ற ஆளுகளும் வெளியே ஓடி போயிடுவோம். நாம் செய்யக்கூடிய தவறுகள், நாம் செய்யக்கூடிய அட்டகாசங்கள், நாம் செய்யக்கூடிய அநியாயங்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரலான்னு நினைக்கிறோன்னு ஓடி போயிடணும். அவ்வளவு தவறுகள் இன்றைக்கு நம்மிடையே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லீம்களாக வாழ்வதற்கான ஒரு அழகான ஒரு முயற்சி தான் இந்த தாவத் தப்லீகுடைய வேலை. எனவே நடக்கப் போகிற அந்த இஸ்திமா, அதை கொண்டு நம்முடைய ஊரில் மிகப்பெரிய ஒரு தீனுடைய மாற்றம், ஒரு தீனுடைய புரட்சி ஏற்பட வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தீன் இல்லாத நிலை, இந்த ஒழுக்கமற்ற நிலை மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே உருக்கமாக துவா செய்வோம். வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.